கர்த்தருடைய நேசிகிறீர்கள். அன்பு பிதாவே, இந்த மத்திய ஆறு வேளையிலே உங்களுடைய மகிமையுள்ள நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். எங்களுக்காய் சிலுவையிலே மரித்து உயர்த்த உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நேசிக்கிறோம், உம்மில் அன்பு கோருகிறோம். ஒருவரில் அன்பா இருந்தால் அவரின் கற்பனைகளை கை கொள்ளுவார் என்று சொன்ன வசனத்தை நினைவு கூறுகிறேன். அன்றவரே, வார்த்தையினால் மாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கையினாலும் உண்மையாய் உங்கள் அன்பு கூர்ந்து உண்மை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்த கருவுதாங்க. ஆவையானவரே எங்களுக்கு போதிய தேவ சித்தம் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவது இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். நல்ல பிதாவே, ஆவே நாமக்கார். இன்றைய செய்திக்குள்ளே டைரக்டாக நாம் கடந்து செல்வோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம்.
Lass uns direkt zum Wort übergehen. Schlag mit mir bitte auf Apostelgeschichte Kapitel 2.
அதிலே முதலாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரை நாம் வாசிப்போம். ஒன்றிலிருந்து ஆறாவது வசனம் வரை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறாவது வசனம் வரை வாசிக்கும்.
அப்போஸ்தல் கிஷ்டி கபில் 2 வெர்ஸ் 1 டு 6.
அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தில் கீழிருக்கிற சகல கோத்திரத்தாரிடம் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள்.
Schließlich kam das Pfingstfest. Auch an diesem Tag waren alle wieder am selben Ort versammelt. Plötzlich setzte vom Himmel her ein Rauschen ein, wie von einem gewaltigen Sturm. Das ganze Haus, in dem sie sich befanden, war von diesem Brausen erfüllt. Gleichzeitig sahen sie so etwas wie Flammenzungen, die sich verteilten und sich auf jeden einzelnen von ihnen niederließen. Alle wurden mit dem Heiligen Geist erfüllt und sie begannen in fremden Sprachen zu reden. Jeder sprach so, wie der Geist es ihm eingab. Wegen des Pfingstfestes hielten sie damals fromme Juden aus aller Welt in Jerusalem auf. Als nun jenes mächtige Brausen vom Himmel einsetzte, strömten sie in Scharen zusammen. Sie waren zutiefst verwirrt, denn jeder hörte die Apostel und die, die bei ihnen waren, in seiner eigenen Sprache reden.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்த வாரம் நாம் பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடினோம்.
So glaubt sei der Herr. Letzte Woche haben wir das Pfingstfest gefeiert.
ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து கிட்டத்தட்ட 40 நாள் வரைக்கும் சுமார் 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு தரிசனமானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
Die Bibel lehrt uns, dass Jesus Christus nach seinem Tod ca. 500 Leuten in 40 Tagen nach seinem Tod sich offenbart hatte.
So, கிட்டத்தட்ட 500 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு நேரடியாக தரிசனமானார்.
So, Jesus offenbarte sich nach seinem Tod ca. bis zu 500 Leuten.
பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போனார்.
Und demnach wurde er dann in den Himmel emporgehoben.
So, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள் திருத்துவத்தின் நபராகிய மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது பெந்தெகோஸ்தே ஆகும்.
Und nach dem 50. Tag, nach dem Tod von Jesus, kam die nächste Persönlichkeit der Dreieinigkeit, und zwar der Heilige Geist.
கிட்டத்தட்ட 120 பேர் அப்போஸ்தலர்கள் உட்பட மட்டுமல்ல இயேசுவின் தாயாகிய மரியாள் உட்பட கிட்டத்தட்ட 120 பேர் மேல்வெட்டு அறையிலே ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை வாக்குத்தத்தபடி அவர்கள் காத்திருந்ததை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
Wir können in der Bibel lesen, dass ca. 120, also 120 Leute in diesem Obergemach auf Jesus bzw. auf diesen verheißenen Geist gewartet hatten, und darunter war auch die Mutter von Jesus dabei.
உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் நீங்கள் தரிப்பிக்கும் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு விலகாதிருங்கள் என்று லூக்காஸ் விசேஷம் 24 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் எருசலேமிலே வேல்விட்டரையிலே காத்திருந்தார்கள்.
Sie waren im Wort von Jesus gehorsam und sie warteten, so wie Jesus gesagt hatte, ihr dürft Jerusalem nicht verlassen, bis der verheißene Helfer, und zwar der Heilige Geist, auf euch kommt.
So கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெரும் பொருட்டு அவர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்தார்கள்.
Und sie waren einmütig an einem Ort versammelt, um damit das Wort von Jesus Christus wirklich auch in Erfüllung ging.
So அவ்வாறு அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்து தேவனாலே தங்கி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தார்கள்.
Und sie kamen einmütig an einem Ort und sie warteten auf diese Verheißung von Jesus Christus, dass dieser Helfer kommen soll.
So அந்த வேளையிலே பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி வீடு முழுவதை நிரப்பிட்டது. வசனத்தில் நாம்
வாசிக்கிறோம். Dann passiert folgendes: ein Brausen vom Himmel kam und füllte diesen Raum. Beschreibt uns die Bibel.
போன வாரம் போன நாட்டுக்கிழமை பெந்தெகோஸ்தே அனுபவம் பெந்தெகோஸ்தே குறித்து நாம பார்த்தோம். இன்றைக்கு பெந்தெகோஸ்தே அனுபவத்தினால் உண்டான விளைவுகள், the consequence of the Pentecost, அதாவது அல்லது after the Pentecost, பெந்தெகோஸ்தேக்கு பிற்பாடு நடந்தது என்ன என்பதை குறித்து after the Pentecost, பெந்தெகோஸ்தேக்கு பிற்பாடு என்ற தலைப்பிலே இன்றைக்கு தேவனுடைய செய்தியை நாம் பார்க்க போறோம்.
Wir haben uns angeschaut, was am Pfingstsonntag oder an dem Pfingstfest passiert ist, und jetzt wollen wir uns nämlich damit beschäftigen, was passierte danach, und zwar was sind die Konsequenzen nach diesem Pfingsterfahrung, sag ich mal, nach dieser Erfüllung mit dem Heiligen Geist. Das wird der heutige Titel sein.
நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். பெந்தெகோஸ்தே அனுபவத்தினால் உண்டான விளைவுகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாகும்.
So es ist ziemlich notwendig, dass wir darüber nachdenken, was waren die Konsequenzen nach dieser Pfingsterfahrung, nach der Erfüllung des Heiligen Geistes.
எந்த காரியத்தை எடுத்தாலும் அதனால் உண்டாக போகிற விளைவுகளை பார்க்கிறதும் சிந்திக்கிறதும் விவேகமாக.
So achtet nochmal genau drauf, egal worum es geht, wenn wir eine Sache uns betrachten oder uns damit beschäftigen, dann ist es gut, wenn wir auch darüber im Klaren sind, welche Konsequenzen das im Nachhinein haben wird.
முன்னுரையாக ஒரு சில காரியங்களை நான் சிதறிவிட விரும்புகிறேன். என்னவென்றால், எந்த காரியத்தை குறித்து நாம் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த காரியத்தை குறித்து நாம் முடிவெடுத்தாலும், எதை குறித்து நாம் பேசினாலும், அதனால் ஏற்படப்போகிற விளைவுகளையும் நாம் சிந்தித்து செயல்படுவோமாக இருந்தால் அதுவே விவேகம் என்று சொல்லுவேன்.
So egal was wir auch machen, egal was wir auch reden oder auch wenn es Entscheidungen geht, wir müssen uns erstmal darüber im Klaren sein, was sind die Konsequenzen dessen, was ich jetzt vorhabe.
ஏனென்றால் அநேகர் விளைவுகளை சிந்திக்காமல் கதைக்கிறதுனால ஏற்படுகிற விளைவுகளை சமாளிக்கிறது கடினமாக இருக்கிறது.
So manchmal ist es sehr schwierig. Manche treffen Entscheidungen, aber die wissen gar nicht mehr mit diesen Konsequenzen aus diesen Entscheidungen hervorgehen zu gehen, also wie sie damit umgehen sollen.
சபை என்கிறது தேவனுடைய ராஜ்யமாகும்.
So die Gemeinde ist das Reich Gottes.
சபை என்கிறது தேவனுடைய ராஜ்யமாகும்.
So die Gemeinde ist das Reich Gottes.
So நாம் ராஜ்யத்தின் புத்திரராக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம்.
So wir sind die Kinder des göttlichen Reich.
ஆகவே தேவ ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
So Gott hat uns berufen, damit wir diesen Reich aufbauen.
ஆகவே எதை செய்தாலும், எந்த காரியத்தை குறித்து முடிவெடுத்தாலும், எதை கதைத்தாலும், அதற்கு முதல் அதனால் ஏற்பட போற விளைவுகளை குறித்து சிந்திக்கிறது விவேகம் என்று கர்த்தருடைய நாமத்திலே படிபோடு சொல்லிக் கொள்கிறேன்.
Deswegen bitte ich euch demütig, egal was wir auch machen, was wir auch sagen, tun oder Entscheidungen treffen, vorher müssen wir uns immer darüber im Klaren sein, welche Konsequenzen, welches Ausmaß das, was ich vorhabe, haben könnte.
விளைவுகள் சிந்திக்காமல் கதைகிறதும், விளைவுகளை சிந்திக்காமல் செயல்படுகிறதும், விளைவுகளை சிந்திக்காமல் முடிவெடுக்கிறதுக்கு பிற்பாடு வருகிற விளைவுகளை நாம தான் அனுபவிக்க வேண்டும். அனுபவி ராஜா அனுபவி.
So, egal was auch passieren mag, wenn wir diese falschen Entscheidungen treffen, unsere Handlungen haben Konsequenzen und wenn diese Konsequenzen auch dann negativ für uns ausfallen, dann müssen wir auch damit umgehen können, beziehungsweise wir müssen dann mit diesen Konsequenzen auch leben.
So,
und heute möchten wir uns damit beschäftigen, die Konsequenzen nach dem Pfingstfest.
Der Herr
sei gelobt, dass letzte Woche auch viele diese Heilige Geisterfahrung, diese Feuertaufe erhalten haben.
Und ich
bin sogar noch glücklicher darüber, dass, dass Jugendliche auch viele von Gott berührt worden sind. So, ich denke, es ist doch ein passendes Wort, wenn ich sage, Jesus sagte ja auch zu uns, wer Durst hat, der soll ruhig zu mir kommen. Und damit meinte er den Heiligen Geist. Jesus Christus ist der Einzige, der diesen geistlichen Durst in uns wirklich auslöschen kann.
So,
wenn jemand Durst hat, der soll zu mir kommen.
So,
wenn wir wirklich diese Sehnsucht haben, dieses Wollen, dieses Verlangen nach diesem geistlichen Durst, dass es wirklich unser Durst löscht, dann müssen wir wirklich Jesus darum bitten und er wird uns auch in Erfüllung bringen, beziehungsweise er wird unseren Geist erfüllen und unseren Durst löschen, diesen Heiligen Geist in uns legen. So, in diesen ganzen Jahren bemerke ich natürlich auch, es gibt verschiedene, wie die Leute den Heiligen Geist empfangen, da gibt es auch verschiedene Art und
Weisen.
Ich habe gesehen, dass einige, wenn die mit dem Heiligen Geist erfüllt sind, anfangen zu weinen. Manche fangen an zu lachen, wenn sie erfüllt
werden.
Und manche fallen auf den Boden, also die lassen sich fallen, wenn sie mit dem Heiligen Geist
erfüllt werden.
Manche geben einen lauten Geschrei von sich.
So,
jeder erlangt auf verschiedene Art und Weise den Heiligen
Geist. Listen to me, please. சில காரியங்கள் நம்மாலே ஏற்றுக்கொள்ள இயலாம இருந்தால் தயவு செய்து நாம மௌனமாக இருக்கிறது நல்லது என்று நான் நம்புறேன். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று ஆண்டவர் இயேசு சொன்னதை நாம் அறிவோமே. ஆகவே ஒருவேளை சில காரியங்களை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, விட்டுருங்க, அது ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடு, கத்துறதை பார்த்துக்கொள்ளு. அதை விட்டு நமக்கு விளங்காத காரியங்களை அப்படி இப்படி கதைச்சு மாமிசத்துல கண்ட மாதிரி கதைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது என்று தேவ சமூகத்திலே மிக படிவோடு சொல்லிக்
கொள்கிறேன். Wenn ihr irgendetwas nicht versteht bezüglich dem Heiligen Geist, dann ist es besser, wenn wir wirklich unseren Mund halten, nichts sagen und es akzeptieren, auch wenn es schwerfällt, uns einige Dinge zu akzeptieren oder schwerfällt, irgendetwas zu verstehen. Denn die Bibel sagt, wer gegen den Heiligen Geist etwas sagt, dem wird es nicht mal diesseits, auch nicht im Jenseits, wird es ihm vergeben werden. Daher, solche Dinge, wenn die Dinge, die wir nicht verstehen oder nicht nachvollziehen können, dann soll das so bleiben. Vielleicht wird uns Gott es irgendwann offenbaren, aber bis dahin sollten wir nichts gegen den Heiligen Geist was aussprechen. So, ich denke, ein Zeichen dafür, dass diese Menschen, diese 120 Leute erfüllt waren mit dem Heiligen Geist, ein Zeichen dafür war, dass sie anfingen, in Zungen zu sprechen. So, ich sage euch wirklich, ein Zeichen dafür, dass wir wirklich oder mit dem Heiligen Geist erfüllt sind, ist eins von den Zeichen, dass die Leute in Zungen sprechen. Aber auch hier weiß ich, dass es einige Meinungsverschiedenheiten
gibt.
Aber ich glaube daran, ich spreche die Zungensprache und das, das entfacht, das stärkt meinen Glauben.
So,
das ist eine Zungensprache, eine Sprache, die ich nicht verstehe.
Aber
die Zungensprache ist nicht dafür da, dass ich es verstehe, sondern die Zungensprache ist dafür da, dass der Heilige Geist mit dem Vater spricht und dass der Vater es
versteht.
So, daher möchte ich hier bekräftigen, jeder Christ, der bekehrt ist, der muss den Heiligen Geist haben.
So, Johann Snanagan, Andover, Jesu Gurti, Solum, Matthäi, Mundra, Madigaram, Padaroram, Pastoratel, Papigal, Arandal, Avar, Parisutta, Abinalum, Akininalum, Mugulik, Janusan, and Kodupar, and Solopoda.
Der Johannes der Täufer, er sagte folgendes in Matthäus 3, Kapitel 11. Er sagte bei Jesus, er wird euch nicht nur mit Wasser, sondern er wird auch mit Feuer
taufen.
Johannes sagte uns zwar, Jesus wird euch mit Heiligem Geist und Feuer taufen.
So, da nun gleich kommt der Telibach, sondern அக்கினி ஞானஸ்தானம் என்று புறம்ப ஒரு ஞானஸ்தானம் கிடையவே கிடையாது. தலவளைகள் பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் சொன்னதன் அடிப்படை வந்து ஆண்டவர் இயேசு நமக்கு பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை கொடுப்பார். ஆகவேதான் அதை பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் சொன்னாரே ஒழிய பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் ஒன்று அக்னி ஞானஸ்தானம் இன்னொன்று வேதத்தில் கிடையவே கிடையாது. தயவுசெய்து நன்றாக விலை கொடுங்க. ஆகவே இயேசுவை குறித்து யோவான் சாரன் சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் நான் உங்களுக்கு தண்ணீரால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரும் உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அக்னியால ஞானஸ்தானம் கொடுப்பார் என்றார்.
யோஹானஸ் deklariert an der Stelle wirklich bei Jesus, dass er euch mit Heiligem Geist und mit Feuer taufen wird. Es gibt an dieser Stelle zu erwähnen, es gibt keine spezielle Feuertaufe neben dem Heiligen Geist, sondern das ist damit gemeint, dass Jesus Christus uns halt mit dem Heiligen Geist taufen wird, und das ist die Feuertaufe. Es gibt keine speziellen, noch eine Feuertaufe, die wir erlangen müssen. Nein, es ist nur dieser Heilige Geist, den wir haben müssen, oder diese Taufe, die wir erlangen müssen.
தெளிவாக சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றவாளியாக இல்லாதபடி என் ஆண்டவர் எனக்கு தருவே கட்டுத்தந்தமைகளுக்கு சொல்லது நான் விரும்புகிறேன். ஆகவே நான் மேல் சொன்னதுபடி நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது அந்நிய பாஷைகள் பேசுவது அதற்கூட அடையாளமாக இருக்கிறது என்று மேல் சொல்லியிருந்தேன்.
So es kursieren natürlich verschiedene Doktrinen über diesen Heiligen Geist und Feuertaufe. Daher möchte ich auch dieser Gemeinde, meiner Gemeinde hier nochmal ganz klar ausdrücken, es gibt keine spezielle Feuertaufe, sondern es gibt nur eine Taufe, also Wassertaufe und Heilige Geisttaufe. Und genau, jetzt kommen wir nochmal zum Punkt. An dem Pfingstfest wurden 120 Leute mit dem Heiligen Geist getauft, und ein Zeichen war, dass die Zungensprachen gesprochen haben. Und dazu wollen wir noch ein paar Stellen hier raussuchen.
Kommt
mit mir dann zum Apostelgeschichte, Kapitel 10, Vers 44.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
Während Petrus noch über diese Dinge
அடுத்த வசனத்தை படி 45 படி.
அவர்கள் பல பாசங்களை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும்
Während Petrus noch über diese Dinge sprach, kam der Heilige Geist auf alle herab, die seine Botschaft hörten. Die gläubigen jüdischen Herkunft, die Petrus nach Caesar begleitet hatten, waren außer sich vor Verwunderung.
So, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
So, der Heilige Geist kam auf alle, die das Wort gehört hatten.
So, when the Holy Spirit அவர்கள் மேலே ஆவியானவர் வந்தபோது அவர்கள் பற்பல பாசங்களை பேசியிருக்கிறதை இங்க நாம பார்க்க
முடியும். dass sie in verschiedenen Sprachen gesprochen
haben. இன்னொரு காரியத்தை நீங்க பாப்பீங்கன்னா அவங்க பற்பல பாஷைகளை பேசி தேவனை புகழுகிறதை நாம் இங்க வாசிக்கிறோம். சோ that's mean அந்நிய பாஷை என்கிறது தேவ மகத்துவங்களை பேசுகிறதாகும். இங்க நீங்க அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே நீங்க கீழே வாசித்து பாப்பீங்க சொன்னால் அவர்கள் தேவ மகத்துவங்களை பேசுகிறார்கள் என்று அங்கே கூடியிருந்த ஜனங்கள் சொன்னதை நாம பார்க்கிறோம். ஆகவே அந்நிய பாஷையின் அர்த்தம் நமக்கு விளங்காது, ஆனா ஒன்று நமக்கு புரியுது. இங்க கொன்னலி வீட்டிலே ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வந்த போது அவர்கள் பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை பெற்றதுக்கு அடையாளமாக அவர்கள் பற்பல பாஷைகளை பேசியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக
இருக்கிறது. Während sie das Wort gehört hatten, wurden sie mit dem Heiligen Geist erfüllt und sie fingen an, in Zungensprachen zu reden. Und an einer anderen Stelle steht auch geschrieben, dass sie fingen in Zungensprachen zu reden und den Herrn zu loben, und zwar seine Gestalt, seine Göttlichkeit zu loben. Das heißt, die Zungensprache müssen wir nicht zwangsweise verstehen oder dürfen nicht versuchen, das zu verstehen, sondern es ist, was der Vater, was der Gott selber versteht, was der Gott Vater selber versteht.
Apostel 19, Apostel 19. அவர்கள் மேல் வந்தார்.
அப்பொழுது
அவர்கள்
அந்நிய பாஷைகளை பேசி
Genau
das gleiche steht auch in Kapitel 2, Vers 4. Und zwar, als der Heilige Geist auf sie herabkam, haben sie das gesprochen, was der Heilige Geist ihnen eingegeben
hat.
In Zungensprachen spricht und den Herrn lobt, seine Herrlichkeit sieht, seine Göttlichkeit preist.
இன்னொரு கேள்வி இருக்குது, அந்நிய பாஷையை பேசுறவங்க எல்லாம் அந்நிய பாஷையில பேசுறவங்களும் பாவம் செய்யறாங்கன்னு சொல்லி நான் கேக்குறேன். அந்நிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களும் அந்நிய பாஷையை பேசுறவங்களும் பாவம் செய்யவே மாட்டார்கள் என்று வேதத்துல எங்கு இருக்கிறது? பொதுவான சத்தியம் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது என்பது அடிப்படை. இதை நாம் விளங்கிக் கொள்வோமே, இதற்கு ஒரு வியாக்கியம் தேவை என்பது அவசியமே இல்லை. பாருங்க.
So einige fragen sich, ja, diejenigen, die Zungensprache sprechen oder die Heilige Geisterfüllung haben, die sündigen doch. Aber die Bibel sagt nirgendwo, dass diese Menschen rein sind oder sauber sind. Die Basis oder die fundamentale Nachricht ist es, dass Kinder Gottes, die bekehrt sind, die sollen von der Sünde fernbleiben. Aber nirgendwo steht, dass auch diejenigen, die in Zungensprachen sprechen oder mit dem Heiligen Geist erfüllt sind, dass sie von der Sünde sozusagen befreit sind. Aber auch sie haben die Chance zu sündigen. So, Jesus ist derjenige, der uns mit Feuer und beziehungsweise den Heiligen Geist
gibt.
Als Jesus getauft worden war, kam der Heilige Geist in Form einer Taube auf ihn herab.
Aber
als die Apostel mit dem Heiligen Geist erfüllt worden sind, kam er in Form einer flammenden Zunge herab.
So, Jesu mele aviyanavar அப்ராவை போல இறங்கி வந்தார். அப்போஸ்தலர்கள் மேலே ஆவியானவர் அக்னிமயமான நாவுகள் வடிவிலே இறங்கி வந்தார்.
Jesus kam der Heilige Geist in Form einer Taube runter und bei den Aposteln in Form einer flammenden Zunge.
So, இதுக்குள்ள இன்னொரு குறிப்பு சைத்தான சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்ததுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து ஆவியானவர் தம்மேலே இறங்கி வருகிறார் என்பதை அடையாளம் காணுவதற்கு அல்ல. நல்லா விளைவுகளுக்கு புறாவடிவிலே ஆவியானவர் இயேசுவிலே இறங்கி வந்தது யோவான் இயேசுவை இன்னார் என்று அடையாளம் காணுவது. யோவான் முதலாம் அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. யோவான் முதலாம் அதிகாரம் முப்பத்தி நாலு வசனம் படிக்க. நான் சொல்றது எங்க பில்டப் பண்ணு பாருங்க. நான் சொல்றது மேற்படி இருக்காது என்பதை கொஞ்சம் இருக்குதா என்பதை கவனி. யோவான் முதலாம் அதிகாரம் அதுல படிங்க, 32-34 வரைக்கும் படிங்க, சீக்கிரம்
படிங்க.
பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவன் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன்.
நானும் இவரை இன்னார் என்று அறியாதிருந்தேன்.
ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ
காண்பாயோ?
அவர் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறார்.
அவர்தான் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிற என்பதை இவர் அடையாளம் காணுவதற்காக, யாரு? யோவான் ஸ்நானகன் அடையாளம் காணுவதற்காக வெளிப்படையாக ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். தங்கச்சி படியுமா?
Weiter bezeugte Johannes, ich sah den Geist Gottes wie eine Taube vom Himmel herabkommen und auf ihn bleiben. Ich kannte ihn bis dahin nicht, aber der mich gesandt und mir den Auftrag gegeben hat, mit Wasser zu taufen, hat zu mir gesagt, der, auf den du den Geist herabkommen siehst, auf den er bleiben wird, ist der mit dem Heiligen Geist tauft.
So, in der Nummer der Seidi, in Talib, in der Nummer der Pentecostin, Adike, Pitpad, Allade, Pentecostin, Bleibigal, Entrade,
Die heutige Titel der Predigt lautet Die Konsequenzen nach dem Pfingstfest oder was war nach dem
Pfingstfest.
So, die heutige Titel der Predigt lautet Die Erfahrung nach dem Pfingstfest.
அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்களே, அல்லது பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்களே, அதற்கு பிற்பாடு, ஆஃப்டர் த பெண்டிகோஸ்ட், அதற்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்பதை குறித்து கவனிக்க வேண்டியதான் மிகவும் இங்கே குறிப்பிட வேண்டிய காரியமாகும்.
Denn sie hatten ja jetzt am Pfingstfest den Heiligen Geist empfangen, aber was jetzt wichtig ist, wie war deren Leben nach dieser Pfingsterfahrung? Darüber müssen wir nochmal ganz genau das Ganze anschauen, wie deren Leben sich gestaltet hatte danach.
ஏனென்றால் நன்றாக விளங்குங்க, பெந்தெகோஸ்தே அனுபவம் அந்த நேரத்துக்கு மட்டுமல்ல. Listen to me please carefully. அந்த நேரத்தில் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி நாம வீட்டிற்கு போறதுக்கு அந்த நேரத்துக்குரிய அனுபவம் அல்ல. பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் என்றது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மோடு தொடர வேண்டிய அனுபவம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்த
விரும்புகிறேன். Das Ganze nochmal klar ausdrücken, diese Pfingsterfahrung, diese Erfahrung mit dem Heiligen Geist, die Erfüllung, das ist nicht ein Momentzustand, wo was nur in dem einen Moment passiert ist, wo die wirklich Zungensprache gesprochen hatten und damit zu Ende war. Nein, das ist eine Erfahrung, dass jeden Tag bis zum Tod wirklich mit uns kommen muss.
Das
ist wirklich wichtig, dass wir mal das Ganze erforschen, wie war das Leben der Apostel vor der Erfüllung des Heiligen Geistes und nach dem Erfüllung des Heiligen Geistes.
ஆகவே நான் சொல்லுவேன், அபிஷேகத்தினால் உண்டான அழகான மாற்றங்கள். Alleluia.
So daher will ich das auch so beschreiben, diese wunderschönen Veränderungen nach der Erfüllung mit dem Heiligen Geist.
அல்லது ஆவியானவரால் உண்டான ஆழமான மாற்றங்கள். Alleluia.
Oder auch diese tiefgründigen Veränderungen nach der Erfüllung mit dem Heiligen Geist.
What I am saying, அபிஷேகமானது, பரிசுத்தாவினுடைய அபிஷேகமானது, ஞானஸ்தானமானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்பண்டவனாக மாற்றி அமைக்கிறது என்று அப்பட்டமாக நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன்.
Ich möchte euch sagen, dass die Erfüllung mit dem Heiligen Geist das Leben eines Menschen wirklich komplett auf den Kopf stellen wird. Eine 180 Grad Drehung, das wird sich komplett verändern. ஞானஸ்தானத்தை
பெறாமல் இருக்கிற படிதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை, நம்முடைய சுபாவம் மாறவில்லை, நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறவில்லை. ஆனால் பைபிள் என்ன, வேதம் என்ன சொல்றது, கிறிஸ்துவுக்கு ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, நியூ கிரியேச்சர். பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதான. அவருடைய சுபாவங்களை மாற்றுகிற ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே ஆட்டுகிற ஆற்றல்களை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக.
Einige haben nur die Wassertaufe erlangt und dadurch kann man nicht diese eigenen Eigenschaften, diese menschlichen Eigenschaften verlieren, denn denen mangelt es einfach an dieser Heilige Geisterfahrung. Und daher ist es zwangsläufig, es ist notwendig, dass wir auch diesen Heiligen Geist Erfahrung machen, dass wir auch in Jesus Christus eine neue Kreation sind.
Diese Erfüllung, diese Salbung mit dem Heiligen Geist,
es ist wichtig, damit dieser alte Mensch, der sündige Mensch in uns wirklich komplett verdrängt wird und damit wir wirklich das Ebenbild von Jesus werden. Dieser Heilige Geist, seine Salbung, leitet uns darin.
ஆகவே அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை அபிஷேகத்துக்கு முன் எப்படி இருந்தது, பின் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் சீக்கிரம் சில குறிப்புகளை பார்த்து வேகமாக முடிப்போம்.
Deswegen wollen wir uns einige Punkte anschauen, wie das Leben der Apostel vorher war und nach der Salbung mit dem Heiligen Geist.
So after the Pentecost, ஆவியான அபிஷேகத்தை அவர்கள் பெற்ற பிற்பாடு முதலாவது நான் ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், அவர்களுக்குள்ள இருந்த அவவிசுவாசம் விலகியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Was wir als erstes sehen können in dem Leben von den Aposteln nach der Salbung mit dem Heiligen Geist ist, die waren, deren Unglaube wurde komplett verdrängt. Sie hatten keinen Unglauben mehr.
அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்த்தபோது அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அவர்களுக்குள்ள இருந்த அவவிசுவாசம் விலகியதை பார்த்தேன். ஆகவே ஒன்றை நான் கண்டுகொள்கிறேன், நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் மட்டுமல்ல நம்முடைய விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்ளவும் நமக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் அவசியம், அவசியம், அவசியம் என்று கண்டுகொண்டேன். அதை கற்றுக்கொண்டுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Als ich deren Leben nochmal genau betrachtete, ist mir nochmal klar geworden, dass nach der Salbung mit dem Heiligen Geist dieser Unglaube aus deren Leben sich entfernt hatte. Und nicht nur das, das hatte es hat es noch besser gemacht. Und zwar deren Glaube wurde noch gewachsen. Es ist noch gewachsen und gewachsen.
நான் சொல்ற காரியத்துக்கு அடையாளமாக சீக்கிரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நான் சொல்றதுக்கு அடையாளமாக யோவான் 20 கொஞ்சம் கெரிய வாங்க, யோவான் 20 24 உங்களோ பைபிள் எல்லாத்தையும் தெரிந்து திறவுங்க,
உங்களுடைய
நான் சொல்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் இருக்கணும் பாருங்க. தயவு செய்து உங்களுடைய சிந்தனைகளை அங்குமிங்கும் விடாதீங்க. நமக்கு ஆண்டவர் வைத்திருக்க செய்தியோடு நாம போகணும். தேவனுடைய வசனம் சகல ஞானத்தோடு நம்முடைய இருதயத்தில் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக படியுங்க. யோவான் 20:24-27 வரைக்கும்.
Johannes Kapitel 20, Vers 24-27.
இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார்.
Thomas, auch Didymus genannt, einer der 12 Jünger, war nicht dabei gewesen, als Jesus zu den Jüngern gekommen war. Die anderen erzählten ihm, wir haben den Herrn gesehen. Thomas erwiderte, Erst muss ich seine von den Nägeln durchbohrte Hände sehen, ich muss meine Finger auf die durchbohrten Stellen und meine Hand in seine durchbohrte Seite legen. Vorher glaube ich es nicht. 8 später waren die Jünger wieder beisammen. Diesmal war auch Thomas dabei. Mit einem Mal kam Jesus, obwohl die Türen verschlossen waren, zu ihnen herein. Er trat in ihre Mitte und grüßte sie mit den Worten, Friede sei mit euch. Dann wandte er sich zu Thomas. Leg deine Finger auf diese Stelle hier und sieh dir meine Hände an, forderte er ihn auf. Reiche deine Hände her und lege ihn an meine Seite und sei nicht mehr ungläubig, sondern glaube.
Nandrai kavadinge.
Achtet genau.
So, yedai அவர் விசுவாசிக்க மாட்டேன் என்று மறுத்தாரோ, ஆஃப்டர் த பெண்டிகோஸ் அபிஷேகத்துக்கு பிற்பாடு அந்த விசுவாசத்துக்காகவே அவர் தன் உயிரை கொடுத்து மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய
நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Christus, ja, das war vor der Salbung des Heiligen Geistes, aber nach der Salbung war so gläubig, dass sogar sein Leben für Jesus Christus, für seine Auferstehungsbotschaft hingegeben hat.
ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை தோமா நம்பவில்லை பாருங்க.
தோமாஸ் hatte nicht geglaubt, dass Jesus auferstanden war.
நான் இந்த விதமாக மரிப்பேன், பிற்பாடு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று தெளிவாக ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு சொல்லியும் அந்த வார்த்தையை நம்ப முடியாமல் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை அப்போஸ்தலனாகிய தோமாவினால் நம்ப முடியவில்லை, அதை அவர் விசுவாசிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம்.
Obwohl Jesus ganz klar gesagt hat, ich werde sterben, aber am dritten Tag wieder auferstehen, glaubte Thomas nicht an diese Worte, die Jesus gesagt hatte.
So, இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க மறுத்தாரோ, அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அந்த விசுவாசத்துக்காக தன் உயிரை கொடுத்து ரத்த சாட்சியானார் தோமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
Diese Auferstehung, was vor der Salbung nicht geglaubt hatte, hat nach der Salbung sogar für diese gleiche Botschaft, die Auferstehung von Jesus Christus, hat sein Leben hingegeben.
So, இதில் இருக்கிற இன்னொரு ஆச்சரியம் என்ன பண்றார், இந்த தோமாதான் நம்முடைய அண்டை நாடாகிய இந்தியா வரைக்கும் போய் முதல் முதல் இந்தியாவிலே ஆண்டவர் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து அந்த தேசத்திலேயே தன் உயிரை கொடுத்தார் அந்த விசுவாசத்திற்காக. ஆகவே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுக்கிறது முதல் அவருக்குள்ளே அவிசுவாசம் இருந்தது உண்மைதான், பட் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அந்த விசுவாசத்துக்காக தன் உயிரையும் கொடுத்தார். அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை காக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Dieser Thomas, von dem wir hier reden, ist nach Indien gekommen und in Indien hat er die Botschaft, woran eigentlich vor der Salbung nicht glauben wollte, an die Auferstehung Jesus, hat für diese Botschaft nach der Salbung wirklich sein Leben hingegeben, bis nach Indien gekommen und hat wirklich dort viele Menschen zur Bekehrung geführt.
So, namum namde viswasate kaathukolla namum namde viswasate kaathukolla abhishekam avashyam endru solugiren.
So, daher, damit wir unseren Glauben bewahren können, ist es wichtig, die Salbung des Heiligen Geistes zu haben.
Aavyanavar namakku tharugira velathile dhaan aavyanavar namakkulle tharugira velathile dhaan namde viswasathai naam kaathukollavum namde viswasa ootathe oodi mudikkavum mudiyum paarunga.
Nur durch die Kraft des Heiligen Geistes können wir auch unseren Glauben bewahren und diesen Lauf des Glaubens auch wirklich zu Ende laufen.
Aagave abhishekamaanadhu avavishwasathai porambe thallugirathu.
So, die Salbung des Heiligen Geistes trennt diesen Unglauben.
Oru manithan parisuddha aavigal nirappappattirukkum poludhu kavanichu paarunga avanukkulla viswasam pongi elugirathu. அவன் பேசுகிற வார்த்தைகள் விசுவாச வார்த்தையாக இருக்கிறது. அவன் செய்கிற ஜெபத்தில் ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. அவன் பரிசுத்தாவை நிரம்பும் பொழுது இயேசு ஜீவிக்கிறான் என்று அடித்து சொல்கிறான். என்ன கரிமையோட காரணம், அவனுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் உள்ளே கிரியை செய்கிறது, அவன் வெளியிலே காரியங்கள் நடக்கிறது. நாம பார்க்க கூடியதாக இருக்கு.
So, wenn ihr einen Menschen seht, wenn mit dem Heiligen Geist erfüllt wird, dann könnt ihr auch diese Veränderung sehen. Dieser Mensch spricht Worte aus durch Glauben. Dieser Mensch tut Taten, beziehungsweise er steht für die Aussagen für Jesus Christus.
ஆகவே ஆவியானுடைய அபிஷேகம் என்பது நம்முடைய அனுபவத்திலே உண்டாக வேண்டும்.
So, diese heilige Geist Erfahrung muss wirklich durch die Salbung kommen.
So, அபிஷேகமானது அவவிசுவாசத்தை அகற்றுகிறது.
Diese heilige Salbung mit dem Heiligen Geist trennt den Unglauben.
Number 2, அபிஷேகத்தினால் உண்டான அழகான மாற்றம். Number 2, அபிஷேகமானது அவர்கள் பெற்ற அபிஷேகமானது அவர்களுக்குள்ளே இருந்த அப்போஸ்தலர்கள் மத்தியிலே இருந்த ஏற்ற தாழ்வுகளை நீக்கியது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.
Zwei, diese Salbung des Heiligen Geistes entfernte oder trennte diesen Rangstreit zwischen den Aposteln. Also wer höher war, wer niedriger war, diesen Rangstreit hat es komplett entfernt.
So, முதலாவது அபிஷேகமானது அவவிசுவாசத்தை அகற்றியது. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் மத்தியில் இருந்த ஏற்ற தாழ்வுகளை அபிஷேகமானது அகற்றிவிட்டது.
Als erstes, Nummer 1, die Heilige Geistsalbung hatte den Unglauben getrennt. Und Nummer 2, es gab keinen Rangstreit mehr unter den Aposteln.
So, இதற்கு ஆதாரமாக நான் சொல்ற ஒரு வசனத்தை படிங்க. மார்க் சுவிசேஷம், சீக்கிரம் மார்க் சுவிசேஷம்,
மார்க்கோஸ்
9 அதிகாரம் 33-34 சீக்கிரம் படிங்க. மார்க் 9:33-34 கொஞ்சம் பாருங்க, தயவு செய்து திருப்பி நான் சொன்னதுங்களை கம்பேர் பண்ணி பாருங்க, அப்பொழுது நமக்கு புரியும்.
மார்க்கோஸ் 9:33-34.
அவர் கற்பனமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் போது அவர்களை நோக்கி நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள்.
சரி, அப்போது அப்படியே பெற்றுக்கொண்டு 10:41 ரெண்டே கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பாருங்க, சோம்பலா இருக்காதே. உலக வேலையில நாம உற்சாகமா இருப்போம், ஆனா உன்னதமான தேவனுக்கு அடுத்த காரியங்களை சோம்பலா இருந்துடக்கூடாது. ஆகவே தயவு செய்து நான் சொல்ற வார்த்தைகளை தட்டி வேதத்துல கொஞ்சம் புரட்டி அதை உங்க இதயத்துல கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்க ஆவிக்குரிய பாலிக்கு 10:41 படிங்க. மார்க் 10:41
மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள்.
சரி, யார் இவர்கள்? ஆண்டவர் இயேசுடைய அப்போஸ்தலர்கள். தங்கச்சி படியப்பா.
Sie kamen nach Kapernaum. Zu Hause angelangt, fragte Jesus seine Jünger, worüber sie unterwegs gesprochen hatten. Sie schwiegen, denn sie hatten sich auf dem Weg gestritten, wer von ihnen wohl der Größte sei. Die übrigen 10 Jünger hatten dem Gespräch zugehört und ärgerten sich über Jakobus und Johannes.
So, ஆண்டவர் இயேசு மாம்சத்திலே இருக்கும் பொழுதே அப்போஸ்தலர்கள் அவர் தங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணியிருக்கிறார்கள்.
Selbst zu der, als Jesus anwesend unter denen war, gab es sogar Verhandlungen zwischen den Aposteln, wer der Größere war.
இயேசுவோடு இருக்கும் பொழுதே அவரோடு கூட மாம்சத்திலே அவரை பார்த்து அவரோடு கூட இருக்கும் பொழுதே அப்போஸ்தலர்கள் தங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள்.
Selbst als Jesus bei den vorhanden war, also im physischen Leibe wirklich dabei war, hatten die Verhandlungen geführt, wer von denen wirklich größer oder niedriger sei.
என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணினார்கள்? நமக்குள்ள யாரு பெரியவன்ற தர்க்கம் அவருக்குள்ள இருந்திருக்கிறது.
Verhandlung, wer von denen sei der größere oder der schwächere oder kleinere.
எனக்கு இதை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது.
This is very astounding when it
is. ஆண்டவர் இயேசுவுடைய அப்போஸ்தலர்களாக இருக்கிறார்கள்.
Das waren die Apostel von
Jesus. அவரோடு கூட இருக்கிறார்கள்.
நான்
உங்கள் மத்தியிலே படிபடக்காரனை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இயேசு. இவர்களோ நமக்குள்ள யார், நமக்குள்ள யார் பெரியவன் என்று தர்க்கம்
பண்ணியிருக்கிறார்கள்.
அது மாத்திரம்ல 10 நாம பார்க்கும் பொழுது எங்களில் ஒருவர் உன் பக்கத்தில் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் வெறுக்கொண்டு பண்ணி செபதே குமராகிய யோவானு யாக்கோபு கேட்டபோது மற்ற 10 பேரும் அதை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் சொல்லி நாம
பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களாக
இருந்தாலும் அவர்களுக்கும் இப்படிப்பட்ட பொறாமைகளும் எரிச்சல்களும் இருந்திருக்கிறது.
அவர்களுக்குள்ளேயும்
ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை காணப்பட்டிருக்கிறது. அனுபவத்துக்கு பிற்பாடு, அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு, பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு அவருடைய வாழ்க்கை அப்படவுனாக மாட்டிவிட்டது. அபிஷேகத்தை கொடுக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
Nach der Salbung mit dem Heiligen Geist am Pfingsten war deren Leben komplett verändert. Dann gab es nicht mehr diesen Rangstreit, dann gab es keine Eifersucht oder Neid.
நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு மேல இறங்கின அதே ஆவியானவர் தான் அப்போஸ்தலர் மேல இறங்கி வந்தார்.
Es war derselbe Heilige Geist, der auch in Jesus auf Jesus herabkam, der kam auch auf die Apostel.
அப்போஸ்தலர்கள் பெற்ற அதே அபிஷேகத்தை தான் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம்.
Und genau dieselbe Salbung haben auch wir erhalten.
விசுவாசியாரோ அல்லேலூயா சொல்லுங்களேன்.
Sagt Halleluja.
Halleluja. வித்தியாசம் இல்லை, அபிஷேகத்துல வித்தியாசம். எல்லாரும் தேவோட பிள்ளைகள். இயேசு பெற்ற அதே அபிஷேகம், அப்போஸ்தலர்கள் பெற்ற அதே ஆவியின் அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அதே ஆவியானவர், இயேசு மேல இருந்த அதே ஆவியானவர், அப்போஸ்தலர்களை டைரக்ட் பண்ண அதே ஆவியானவர் இன்றைக்கு எனக்குள்ளேயும் உனக்குள்ளேயும் இருக்கிறார். உன்னையும் என்னையும் டைரக்ட் பண்ணுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
Denn es ist derselbe Heilige Geist, der auch damals die Apostel erfüllt hatte und Jesus, derselbe Heilige Geist hat auch uns erfüllt, uns gesalbt, und das ist derselbe Heilige Geist, der auch wirklich die Apostel geleitet hatte. Und derselbe Heilige Geist, er will auch uns leiten.
So in der Abianuvar namukkule vandu namukkule aattukira arumbarum kaaryangal aneegam undu.
So das, was der Heilige Geist in unserem Leben vollbringt, das gibt das sind viele Dinge.
So Abianuvar seigira arumbarum kaaryangalai kurithu sonna inda sedi vera pakkamaga pogum aanalum Abianuvar namukkule irundhu namai direct pandraar nadathukiraar kattoda Abianuvarku stotra halleluya.
Wenn wir wirklich über das Wirken von dem Heiligen Geist sprechen würden, dann müssen wir wirklich komplett ein anderes Thema aufmachen, das wird lange ziehen. Aber der Heilige Geist, kann man kurz und knapp sagen, er will uns leiten.
ஆகவே தான் ரோமர் 8:14 இப்படியா சொல்றது, எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள், listen to me please, எவர்கள் எல்லாரும் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நான் சொன்னதை தயவு செய்து கேளுங்கம்மா, ஐயா கேளு, ஐயா கேளு, அம்மா கேளு. நாம ஞான இயேசுவை ஏற்றுக்கொண்டு தண்ணி ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். அதோட நின்றாத, இதுதான் ரட்சிப்பு, இதுதான் கிறிஸ்தவம் சொன்னா உன்னை நீயே ஏமாத்திக் கொள்கிறாய். நீ சொல்லுமே பிளீஸ். ஆகவே ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே நாம கடந்து செல்ல வேண்டியது அவசியமாகும். எனக்கு அறிவான தேவன பிள்ளைகளை நான் சொன்னதை கேளுங்க, ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு அவசியம், அவசியமாகும்.
Notwendig, dass wir mit dem Heiligen Geist erfüllt werden.
இந்த அபிஷேகம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது.
Diese Salbung verändert unser Leben.
So, நாம் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும்.
Unser Leben muss sich verändern.
So, நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும்.
Und unser Verhalten, unsere Eigenschaften müssen sich verändern.
நான் மற்றவங்களோட பேசுகிற விதத்தில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும்.
Es muss eine Veränderung geben, wie ich mit Menschen rede.
என்ன வார்த்தையில ஒரு தெளிவு இருக்க வேண்டும்.
In meinen Worten muss eine Klarheit existieren.
என்ன மனதின் நோக்கத்தில் உண்மை இருக்க வேண்டும்.
In meinen Gedanken muss eine Treue sein.
என் ஜீவியத்தில் ஒரு நிதானம் இருக்க வேண்டும்.
Ich muss eine Klarheit haben in meinem Leben.
உண்மையும் உத்தமும் என்னை காக்க வேண்டும்.
Die Wahrheit und Treue muss mein Leben bewahren.
ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் என்ற வாழ்க்கையில காணப்பட வேண்டும்.
Die Heiligkeit, die Gott von mir erwartet, das muss in meinem Leben
existieren. இதையெல்லாம் நாம் செய்யறதுக்கு நமக்கு தேவை ஆவியானுடைய அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம்.
Um all das wirklich zu erfüllen, das zu vollbringen, das zustande zu bringen, brauchen wir die Salbung des Heiligen Geistes.
So, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்பண்டவனாக மாற்றுகிறது.
Die Salbung des Heiligen Geistes verändert das Leben eines Menschen komplett.
நம்முடைய பழைய சுபாவங்களை மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Gelobt sei der Heilige Geist, der wirklich unsere alten Eigenschaften der sündigen Menschen wirklich verändert und zu einem neuen macht.
ஒருவேளை நான் முன்பு அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பு ஒருவேளை நான் ஒரு முட்கோபியாக, சோட்டம், முட்கோபம் உள்ளவனாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆவியான அபிஷேகம் அந்த முட்கோப குணங்களை மாற்றியமைக்க அதி வல்லமை உள்ளது என்று சத்தியின்படி நான் உங்களை
சொல்கிறேன். Mensch war, aber nach der Salbung ist der Heilige Geist in der Lage, er ist kraftvoll, er ist mächtig, er kann diesen Jähzorn in mir wirklich komplett entfernen.
அல்லது நம்முடைய இயற்கை சுபாவம், நம்முடைய ஒரிஜினல் சுபாவத்தின்படி நமக்குள்ள இருக்கிற பொறாமைகள், எரிச்சல்கள், போட்டி மனப்பான்மைகள், நானா நீயா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அறுத்தறிகிற ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு அவசியம், அவசியம், அவசியமாகும்.
Oder diese anderen, unsere natürlichen Eigenschaften, die wir von Geburt an in uns haben, dieser Wettstreit, Eifersucht, Neid, all diese Dinge kann der Heilige Geist, können wir durch die Salbung des Heiligen Geistes komplett aus unserem Leben entfernen.
இப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, அபிஷேகம் பெற்றவங்களை எல்லாம் பொறாமை, வெறிச்சக்கள், போட்டி மனப்பான்மோடு எல்லாம் இருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுமோன்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம்.
Ihr mögt vielleicht mich fragen, oh Pastor, was erzählst du da? Weißt du denn nicht, es gibt Menschen, die sind erfüllt mit dem Heiligen Geist, aber trotzdem eifersüchtig und neidisch sind?
நான் உங்களை சொல்கிறேன், முதல் சொன்னது போல ஆவியின் அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அல்ல.
Genau das, was ich vorher gesagt hatte, die Salbung des Heiligen Geistes ist kein Momentzustand, sondern
போன ஞாயிற்றுக்கிழமை கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அபிஷேகத்தை பெற்றோம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அதோடு இது முடிந்து போகிறது அல்ல.
Es ist kein Momentzustand, was wie zum Beispiel letzte Woche Sonntag, Hände wurden aufgelegt und ihr wurdet erfüllt, es war ein Moment, es war dieser Sonntag.
ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க பாபி சொன்னால், அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் பரிசுத்தமாக நிரப்பப்பட்டார்கள், ரைட். அதுக்கு பிற்பாடு நீங்க தட்டி கொண்டு போவீங்களா இருந்தால் அவ்வப்போது நிரப்பப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள், ஆவியினால நிரப்பப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள் என்று அங்காங்கே அடிக்கடி நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
Apostel könnt ihr lesen, am Pfingstfest wurden die Apostel mit dem Heiligen Geist erfüllt, aber wenn ihr weiter lesen würdet, dann würdet ihr zahlreichen Stellen lesen, die wurden erfüllt mit dem Heiligen Geist, sie wurden mit dem Heiligen Geist erfüllt. Das heißt, sehr oft wurden sie mit dem Heiligen Geist immer wieder erfüllt.
ஆகவே ஆவியானவருடைய அபிஷேகம் என்றது ஏதோ ஒரு நாள் அனுபவம் இல்ல, அது தொடர்ச்சியான ஒரு அனுபவமாகும்.
Also es ist kein Momentzustand, es ist kein Eintagsfliege, was wir erfahren, sondern es ist ein Prozess, was sich laufend weiterentwickeln muss.
இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்க தேவன் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற அடிப்படை சத்தியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சுபாவங்கள் நீங்க அடிக்கடி அடிக்கடி தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே உம்முடைய ஆவியால் என்ன நிரப்பும், என்ன நிரப்பும், என்ன நிரப்பும், என் பழைய சுபாவங்கள் மறைய வேண்டும், நான் பழைய மனுஷனை போல இருக்கக்கூடாது, என் பழைய மனுஷன் சிறுவேலை அறையப்பட்டிருக்கிறது, உம்முடைய வசனம் சத்தியம், ஆனாலும் எனக்குள்ள இன்னும் அந்த பழைய காரியங்கள் இருக்கிறது, என்னால முடியல, நிரப்புங்க உம்முடைய ஆவியால், நிரப்புங்க உம்முடைய ஆவியால், ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் என்ன நிரப்புங்க, ஆண்டவரே உமக்காக வாழ உமக்கு சாட்சியம், இப்படி நாம் ஜெபிக்க ஜெபிக்க அந்த அபிஷேகம் நமக்கு அவருடைய செயல்பட 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 நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தருகிற பலத்தில் நம்முடைய பழைய சுபாவங்களை நாம் ஜெயிக்க முடியுமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
Denn wenn wir wirklich unsere sündige Natur besiegen wollen, bewältigen wollen, dann müssen wir wirklich tagtäglich den Herrn bitten, seinen Geist auszugießen in unserem Leben. Nur wenn wir tagtäglich darum bitten, können wir auch, beziehungsweise kann der Heilige Geist auch diese Veränderung in diesem laufenden Prozess wirklich vornehmen. Und ja. Irgendwann sind wir auch so weit, dass wir diese Probleme, diese sündige Natur des Menschen auch besiegt haben.
Apostel 8. Adhikaram 8. Vasanam ippadiyai solugirathu. Parishuddhavi ungalathil varumbolude neengal belanadaindhu Jerusalem யூதியாவிலும் சமாரியாவிலும் எப்படி ஒழுங்கா போனது பாருங்க. எருசலேமிலிருந்து ஆரம்பமாகது சத்தியம், அங்கே தான் புறப்பட்டது எல்லாம் விளையாட்டு, அங்கதான் ஆவியான ரோகங்களை நிரப்ப. அசோ ஆகவே பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வலுநடைந்து எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தும் எரிசன தெரியுமோ இயேசு எனக்கு எனக்கு சாட்சிகளாக இருப்பீர். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
In Apostel 1:8 steht folgendes geschrieben, und zwar Jesus sagte auch zu den Aposteln, wenn der Heilige Geist auf euch herabkommt, dann wird er euch ausstatten mit Kraft und ihr werdet in ganz Judäa, Samaria, in Jerusalem Zeugen sein, und zwar für mich.
So, aber ஆவியின் அபிஷேகம் எதற்கு? நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம்.
Warum brauchen wir die Salbung? Damit wir die Zeugen von Jesus sind.
So, சாட்சியாக வாழ்கிறது அர்த்தம் என்ன? சத்தியத்தின்படி ஜீவிக்கிற வாழ்வாகும்.
Was bedeutet Zeuge zu sein? Das bedeutet einfach, nach den Worten Gottes zu leben.
So, நாம் வாழ்வதற்கு அடிப்படை தேவனுடைய வசனம், இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை.
So, das ist unser Grundelement, unser Fundament, wonach wir leben.
ஆகவே சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்வு தான் சாட்சியுள்ள வாழ்வாகும்.
Und genau das Leben, was nach dem Wort gerichtet ist, wird ein Leben sein, womit wir ein Zeuge sein können.
ஒரு மனிதன் தன்னுடைய சாட்சியை இழந்து போனால் அவன் சாரமற்ற உப்பு. அது பிற்பாடு வெளியில கொட்டப்படுவதற்கும் மனுஷரால மிதிக்கப்படக்கூடிய வேற ஒன்றுக்கும் உதவாது என்றார் ஆண்டவர் இயேசு.
Wenn einer nicht mehr Zeuge von Jesus Christus ist, dann ist er im verglichen mit einem Salzkorn, der seine Kraft verloren hatte, und der ist zu nichts mehr zu gebrauchen.
ஒரு காலத்துல சாரமுள்ள உப்பாக இருந்து அநேகருடைய வாழ்வுக்கு ருசியேற்றின உப்பு இன்றைக்கு தன் சாரத்தை இழந்து சாட்சியை இழந்து அம்போடு நிற்கிறது. ஆண்டவருடைய உள்ளத்துக்கு எத்தனை வேதனையாக இருக்குது. அப்படிப்பட்டு நாம் கேள்விப்பட்டவர்களுக்காக செபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம்.
Eines Tages war dieser Mensch vielleicht wie ein Salzkorn, der wirklich Kraft hatte oder Wirkung hatte, aber jetzt hat er seine Wirkung verloren und kann nicht mehr anderen Menschen ein Zeuge sein, deren Leben nochmal zum Genuss führen, aber jetzt ist er unbrauchbar geworden.
காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியான அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும்.
So daher ist es wichtig, dass wir unsere Salbung bewahren.
ஆகவே நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறுவதற்கு, நம்முடைய பழைய சுபாவங்கள் மாறுவதற்கு, நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு திருப்பம் உண்டாக நாம் அமர்ந்திருந்து ஆண்டவரே என்று நிரப்புங்க. உம்முடைய ஆவியான நிரப்புங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அறிவினாலும் அல்ல, ஆற்றலினாலும் அல்ல, கடந்த கால அனுபவங்களினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா.
Damit wirklich eine Wende in meinem Leben kommen, einkehren kann, brauchen wir den Heiligen Geist, und lass uns tagtäglich beten, dass der Heilige Geist mich erfüllt, denn die Bibel sagt dir, das Wort sagt, nicht durch Herr oder Heereskraft, sondern allein durch den Geist kann es geschehen.
நம்முடைய பழைய சுபாவங்களை மாற்ற வல்லது ஆவியானவருடைய அபிஷேகம்.
So, es nur die Kraft des Heiligen Geistes kann unsere sündige Natur verändern.
தாகவே நாம் எல்லோரும் நம்ம வாஞ்சிப்போம், அடிக்கடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நிரப்புங்கப்பா, என் பாத்திர நிரம்பி வழியட்டுமே, இன்னும் இன்னும் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியான நிரப்பு, ஆண்டவருடைய ஆவியான நம்முடைய சிந்தனைகள் மாறுகிறது, நம்முடைய நோக்கங்கள் மாறுகிறது, நம்முடைய பேச்சு தன்மைகள் மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கையே மாறுகிறது. ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையை அப் அண்ட் டவுனாக மாற்றிவிடும். அல்லேலூயா.
Lass uns in unserem täglichen Gebet wirklich halten, dass der Heilige Geist uns jeden Tag erfüllt, aufs Neue, damit wirklich unser Leben sich verändert, damit das, was wir reden, das, was wir sagen, das, was wir machen, uns angucken, alles soll sich verändern, und zwar nur zu Gute.
அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை அபிஷேகம் மாற்றினது சத்தியம் என்றால், அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை அபிஷேகம் மாற்றினது உண்மை என்றால், உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாற்றுவதற்கு அந்த அபிஷேகத்துக்கு ஆவியான வல்லமை, ஆவியான நிறைவுக்கு வல்லமை உண்டு என்று உண்மைபடியே சொல்றேன்.
Und wenn das Leben der Apostel sich verändert haben mag, dann ist es auch nicht, dann ist es auch möglich, dass dein und mein Leben sich auch durch den Heiligen Geist verändern kann.
So number 3, அபிஷேகத்தினால் உண்டான அழகான மாற்றங்கள். மூன்றாவது, அவருடைய வாழ்க்கையில் இருந்த பயங்கள் நீங்கியது. ஹல்லேலூயா.
Number 3, all die Angst wurde verscheucht nach der Salbung des Heiligen Geistes.
நான் சொல்லட்டுமே, ஹல்லேலூயா, பயந்தாங் கொள்ளிகளையும் ஆவியோட அபிஷேகம் பராக்கிரமசாலிகளாக மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா.
Denn die Salbung des Heiligen Geistes macht aus einem ängstlichen Menschen wirklich einen großen Helden.
அப்போஸ்தலர்கள் பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார்கள்.
அப்போஸ்தல் வாரன் ஏங்ஸ்லிஷ்.
இயேசு உயிரோடு இருக்கும் மாமிசத்துல உயிரோடு இருக்கும் பறிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவர் பறித்த போது வீட்டை கூட்டிட்டு உள்ள இருந்துட்டாங்க. நமக்கு என்ன நடக்க போதோ தெரியாது என்று அவர்கள் பயந்து போயிருந்தார்கள்.
Mit Jesus waren die wirklich offen unterwegs, hatten keine Angst, aber nachdem Jesus tot war, hatten sie sich in Häusern versperrt und sie hatten Angst gehabt.
ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போமே. யோவான் 20 அதிகாரம் 19 வசனம். சக் சக்
சொல்லி
இருக்கா பாருங்க. யோவான் 20 அதிகாரம் 19
யோஹானஸ் கேபிடல் 20 வெர்ஸ் 19.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே யூதர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு நடுவே நின்று, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
Es war am Abend jenes ersten Tages der neuen Woche. Die Jünger hatten solche Angst vor den Juden, dass sie die Türen des Raumes, in dem sie beisammen waren, verschlossen hielten. Mit einem Mal kam Jesus, trat in die Mitte und grüßte sie mit den Worten: Friede sei mit euch.
சோ நடக்க முடியுங்க. ஆண்டவர் இயேசு பரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட போது அப்போஸ்தலர்கள் வீட்டை பூட்டிட்டு உள்ள இருந்துட்டாங்க.
சோ நாதே இயேசு begraben wurde, haben die Jünger sich versammelt und hatten die Türen verschlossen und sich versteckt.
சோ நம்ம தலைவரையே பிடிச்சு கொண்டுட்டாங்க, சிலுவல அரஞ்சிட்டாங்க. அவரோடு இருந்த நமக்கு என்ன நடக்குமோ தெரியாது என்று பயந்து, உயிருக்கு பயந்து உள்ள வீட்டை பூட்டிட்டு இருந்துட்டாங்க பாருங்க.
சோ sie dachten sich, oh, unser Anführer ist jetzt tot, die haben ihn gekreuzigt, was würden die wohl jetzt mit uns machen? Die hatten diese Angst und haben sich dann hinter den Türen verschlossen.
So avargal ulle bayathodu irundapadiyal da ulle பிரவேசித்த உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா.
Und zu diesen ängstlichen Jüngern sagte plötzlich Jesus mitten im Raum, er kommt und erscheint da und sagt: Friede sei mit euch.
அவர்கள் பயத்தோடு இருந்தபடியால் அவர்களை பார்த்து சொன்ன: பயப்படாத, உங்களுக்கு சமாதானம் என்றார்.
Weil die ängstlich waren, tauchte Jesus plötzlich auf und sagte: Friede sei mit euch.
In other words, சொல்ல போனா, நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களுக்கு பயம் எதற்கு? I understand what I am saying. பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம். I am alive. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு. அவர் நமக்கு அடைகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை நீக்க போதுமா இருக்கிறது. இஸ்ரவேச்சவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
Also mit anderen Worten sagte Jesus: Habt keine Angst, ich bin noch am Leben und Friede sei mit euch.
சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், இந்த அசுத்தாவியில பிடிப்பட்டவங்க, பிடிக்கப்பட்டவங்களை, அசுத்தாவியில பிடிக்கப்பட்டவர்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களும் பயப்படுறார்களோ எனக்கு என்ன தோன்றது. என்னதுண்டா, அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லையோ தெரியாது. அசுத்தாவினால பிடிக்கப்பட்டவனை கண்டு போடும்போது தேவட பிள்ளைகள் ஓடி ஒளிகிறதை பார்த்து
ஆச்சரியப்படுகிறேன். Christen sehe, die mit dem Heiligen Geist erfüllt sind, haben aber Angst, wenn sie andere Menschen sehen, die mit unreinen Geistern erfüllt sind. Aber die Bibel sagt, der, der in uns lebt, der ist viel größer als der, der aus dieser Welt kommt.
So jeder,
der wirklich mit dem Heiligen Geist erfüllt ist, der wird nicht Angst haben vor einem Mann, der mit einem unreinen Geist erfüllt ist.
அவனுக்குள்ள அந்த அபிஷேக கிரியை செய்யறது
பாருங்க.
அந்த வல்லமை அவனுக்குள்ள செயல்படுறது பாருங்க. தேவ ஆவியோட பலத்தில் அசுத்த ஆவிகளை அவர்கள்
விரட்டுகிறார்கள். உயிர்த்தெழுந்த
இயேசு அப்போஸ்தலரை பார்த்து சொன்னது, என் நாம விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் யாவன? நம்பர் 1, என் நாமத்தில் பிசாசுகளை
துரத்துவார்கள். Ihr folgende Zeichen tun, und zwar Nummer 1, das war so: Ihr werdet unreine Geister, Dämonen austreiben.
So, uittalinda Yesuvukku saatchiyaga irundha apostolgal abhishekathai petta pirpaadu asuthaavigalai thiradirargal.
So, und die Aposteln, die waren auch als Zeuge Jesu unterwegs und haben auch Dämonen und Geister ausgetrieben.
Agave abhishekathai petta oru manushanukkulla appadi petta bayam irukkiradhukku idamillai.
So daher ein Mensch, der mit dem Heiligen Geist gesalbt ist, kann diese oder braucht diese Angst nicht zu haben.
Adu maathramilla innu oru mukkiyamaana kaariyam enna vendral indha rendam adhigaarathil I mean பேதுரு செய்த முதல் பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் கொலை செய்த இயேசுவை, ஐ மீன் 33 இரண்டாம் அதிகாரம் 33 வசனத்தை பார்ப்பீங்கன்னா, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சி. வாட் எ பியூட்டிஃபுல் விட்னஸ் ஹஸ் கிவன் பை ஹிம். நீங்க நல்லா கவனிங்க, நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். பயந்து போய் உள்ள வீட்டை பூட்டிக் கொண்டிருந்தவங்க இப்ப அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அந்த இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் குறித்து இவ்வளவு தைரியமாக சாட்சியது காரணம் என்று அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். அல்லேலூயா.
Versteckt und hatte Angst gehabt, aber jetzt, wenn ihr Apostel 2, Kapitel 2 lesen würdet, dann steht Petrus auf einmal auf nach der Salbung des Heiligen Geistes und sagt, hör mal, den Jesus Christus, den ihr umgebracht habt, für den stehen wir als Zeugen da.
பயங்கள் பலவிதமாக காணப்படுகிறது.
சோ angst kann man auf verschiedenste Art und Weise auslegen.
ஆனா ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்.
Aber eines möchte ich darin noch mal erwähnen.
சோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்த பயங்களை குறித்து எச்சரிக்கை.
Aber seid vorsichtig über die Angst, um für das Reich Gottes zu arbeiten.
Da soll aber der Bibel sagen, Christi Jesu குறித்து சாட்சி சொல்வதற்கு இருக்கிற பயங்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
Also seid darauf bedacht, beziehungsweise habt keine Angst für Jesus Christus als Zeuge zu stehen.
Denn
die Salbung des Heiligen Geistes entfernt von uns ganz diese Angst.
So, der
Heilige Geist lebt in uns.
Da,
wo der Geist Gottes ist, da ist auch Frieden.
So,
und dieser Geist, er gibt uns Frieden und Freiheit. So, ihr habt es umsonst erhalten und gibt es auch umsonst
so, weiter.
Ihr habt es umsonst erhalten. Denn die Macht des Heiligen Geistes in unserem Leben soll auch für andere
zu
nutzen sein. Denn diese Salbung in uns soll auch andere Menschen nochmal herausziehen.
So,
davor dürfen wir uns nicht fürchten. Gott ist allmächtig uns diese Kraft
geben.
Aber derselbe Heilige Geist lebt auch in uns.
நம்மை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார்.
Und er ist mächtig uns zu leiten.
அந்த அபிஷேகம் நமக்கு பலத்தை தர வல்லமையாக இருக்கிறது.
Deine Salbung ist in der Lage uns Kraft zu geben.
அவே அவர்கள் பெற்ற அபிஷேகம் அவருடைய வாழ்விலே இருந்த பயங்களை நீக்கியது.
So die Salbung, die sie empfangen hatten, hat beseitigte vollkommen die Angst in
ihrem Leben. Number 4, after the Pentecost, அதாவது அபிஷேகத்தினால உண்டான அழகான மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையோட நானாவது காரியம் என்றால், அவருடைய ஜெப வாழ்க்கை அப் அண்ட் டவுனாக மாறிவிட்டது.
So Nummer 4, deren Gebetsleben hat sich komplett verändert.
So, Matthäus 26, Vers 41.
பின்பு அவர் சீசகரிடத்தில் வந்து அவர்கள் நித்திர பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாது.
ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா?
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசபோ பலவீனம் உள்ளது.
Als er zu den Jüngern zurückkam, schliefen sie. Da sagte er zu Petrus, ihr konntet also nicht einmal eine einzige Stunde mit mir wach bleiben? Wacht und betet, damit ihr nicht in Versuchen geratet. Der Geist ist willig, aber die menschliche Natur ist schwach.
அபிஷேகத்துக்கு முன்பாடு அப்போஸ்தலர்கள் ஒரு மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபிக்க முடியாமல்
போய்விட்டது. அபிஷேகத்துக்கு
முன்பாக ஒரு மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபிக்க முடியாத அப்போஸ்தலர்கள் பேதர் உட்பட பெந்தெகோஸ்து அனுபவத்துக்கு பின்பாடு அவர்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
Petrus inbegriffen und die Apostel, die waren nicht mal in der Lage, eine Stunde wach zu bleiben und zu beten. Aber nach der Salbung können wir den Apostel lesen, wie deren Gebetsleben sich komplett verändert hatte.
Er
ist der Petrus, der hier nicht mal eine Stunde beten konnte, wach bleiben konnte, wurde nach der Salbung ein Mann, der wirklich einen Gebetskrieger nennen darf. Also er wurde wirklich wie ein Krieger, der nur nur fürs Beten da war, so veränderte sich sein Leben. Denn die Salbung des Heiligen Geistes, es turnt uns an, nochmal zu beten, immer zu dem Herrn zu beten. Denn die Salbung des Heiligen Geistes, es will, dass wir wirklich vor Angesicht des Herrn auf seinen Füßen liegen und wirklich zu ihm beten. Denn der Heilige Geist, er will, dass wir beten. Er drängt uns dazu zu beten, aber unser Fleisch, es will nicht beten, sondern es ist sehr schwach. So der Heilige Geist, der drängt uns dazu zu beten, aber unser Fleisch sagt, nee, guck lieber Fernsehen. Der Heilige Geist, der sagt, komm, geh beten, er will uns dazu drängen, aber unser Fleisch sagt wieder, nee, geh lieber telefonieren. So daher können wir auch diese Salbung nicht immer wieder in unserem Leben erneuern.
Es
mag sein, dass wir vielleicht seinerzeit einmal vielleicht diese Salbung des Heiligen Geistes empfangen hatten, aber seitdem war es vorbei. Dann sind wir, es hat nicht mehr, dieser Prozess ist nicht mehr weitergelaufen, es ist stehen geblieben. Wir sind dann nicht mehr warm genug, sondern die Bibel sagt, wenn du weder warm noch kalt bist, dann werde ich dich ausspeien. Und diese Flamme fehlt einfach. Daher müssen wir wirklich tagtäglich mit dem Heiligen Geist erfüllt werden. Damit wir die Sünde bekämpfen können, brauchen wir den Heiligen Geist. Ich brauche den Heiligen Geist, die Salbung des Heiligen Geistes, wenn ich wirklich die sündige Natur meines Körpers wirklich unterbinden will. Und damit ich auch wirklich als Zeuge für Jesus leben kann, brauche ich den Heiligen Geist. Die 120 Leute im Obergemach, die haben doch gewartet und gebetet einmütig an einem Ort und haben den Heiligen Geist empfangen. Wir können sogar lesen, dass nicht nur die während des Betens mit dem Heiligen Geist erfüllt waren, sondern auch die Fundamente dieses ganzen Gebäude war wirklich eine Erschütterung
unterliegen.
Die Salbung, auch wenn diese Fundamente dieser Gebäude nicht mehr erschüttert werden, die Salbung des Heiligen Geistes soll wirklich unser Leben verändern, unser Leben erschüttern. Denn die Salbung des Heiligen Geistes es zerstört sogar die verhärteten Herzen überhaupt. Sogar die größten verhärteten Herzen werden sogar durch die Salbung des Heiligen Geistes dahinschmelzen. Und das, was wir machen müssen, ist wirklich vor dem Herrn zu stehen und zu hinzuknien und zu beten, Herr, erfülle mich tagtäglich mit deinem Geist, erfülle mich mit deinem Geist, damit ich wirklich für dich als Zeuge leben kann. Meine Gedanken schwören nochmal eine Gedanke, was ich nochmal hier erwähnen möchte.
Sag
nicht in eurem Herzen, dass diese Erfahrung, diese heilige Erfahrung mit dem Heiligen Geist, dass das jetzt genug ist und sag, also gib dich nicht damit zufrieden mit dieser Erfahrung, die du jetzt einmal gemacht hast, sondern sage, dass du noch mehr von dem Heiligen Geist möchtest, sag, dass du noch mehr erfüllt werden möchtest, sag, dass du den Herrn noch mehr näher kommen willst, dass du noch mehr, noch, sag ich mal, mehr kräftig, sag mal, mit Kraft für ihn als Zeuge dastehen kannst. Sag, du willst immer mehr von ihm, immer mehr von seinem Wort lesen und lernen, dass du ihm noch mal näher kommen kannst. So viele beten nicht. Von dieser Situation müssen wir erstmal wegkommen. Nur weil wir nicht in der Lage sind zu beten und den Herrn darum zu bitten, kann der Heilige Geist nicht unser Leben transformieren zu einem besseren Menschen, das zu diesem Ziel hinzuführen, denn unser Geist ist zwar schwach, aber unser Geist ist stark, aber unser menschlicher Körper ist schwach. Und deswegen bete ich jeden Tag in meinem Leben zu dem Herrn, er soll mich füllen, der soll mich mit seinem Heiligen Geist füllen. Auch wenn mein Körper zu schwach ist, soll er mich mit seinem Geist erfüllen, dass mein Geist stark werde, denn wir sehen uns nicht nach dem Vergänglichen, sondern nach dem Unvergänglichen.
வாலிப பிள்ளைகள் உங்களை கருத்துல கொண்டு தான் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. ஆகவே வாலிப பிள்ளைகள் சொல்றபடி வீட்டில தரித்திருந்து முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும்.
So auch ihr Jugendliche, ihr müsst wirklich lernen, zu Hause auf Knien zu stehen und zu dem Herrn zu beten und euch jeden Tag mit dem Heiligen Geist zu erfüllen.
நல்ல பிள்ளைகள் மாதிரி நான் சொல்றத கேளுங்க வாலிப பிள்ளைகள் வீட்டில இருந்து ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
Auch ihr Jugendliche, ihr müsst lernen, in der zu Hause zu beten.
அப்படி இல்லாட்டா உங்களோட வாலிப நாட்களிலே உங்களை நீங்க பாதுகாக்க முடியாது.
Ansonsten könnt ihr euch nicht selber schützen.
பாவத்துக்கு விரோதமாக போராட முடியாது.
Könnt ihr nicht gegen die Sünde ankommen.
ஆகவே வீட்டில வாலிப பிள்ளைகள் தரித்திருந்து தயவு செய்து நல்ல பிள்ளைகள் பார்த்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க.
So daher auch lernt Kinder zu sein, die beten.
ஒரு அம்மா அப்பாட்ட நான் கேட்க யோசிக்கிறேன், எங்க வீட்டுல பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களா, எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு கேட்க யோசிக்கிறேன்.
So ich denke sogar darüber nach, eure Eltern mal zu fragen, ob ihr wirklich zu Hause betet oder nicht.
இன்ன சில பேருக்கு ஜெபமண்டா ஏதோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தேவைகளை தேவ முன்பாக அடுக்கிறது தான் ஜெபம் பண்ணி நினைக்கிறார்கள்.
Manche glauben sogar, Gebet sei einfach nur unser Bedürfnis, das, was wir in unserem Leben brauchen, einfach aufzulisten und Jesus zu sagen, das wäre Gebet. Aber ich möchte sagen, Gebet ist etwas, das ist eine Bindung, ein Dialog, was ihr mit Gott führt. Nur so kann ich auch diese Beziehung bewahren zu Gott. Nur durch Gebet kann wirklich auch Gott sein Wort in unserem Herzen sehen. Genau durch im Gebet kann ich auch wirklich spüren, was Gott von mir will. Und im Gebet kann ich wirklich auch sehen, dass dieser Mensch in mir, der geistliche Mensch, stark wird. So daher, dass die Gebetsstunde, diese Gebetszeit, muss eine freudenvolle Zeit für uns sein. Wir müssen lernen, wirklich vor dem Herrn zu stehen und mit ihm zu reden
durch das Gebet.
So wie wir mit einem Menschen reden, den wir wirklich sehr mögen, so müssen wir auch mit Gott reden. Denn diese Beziehung in Eden zwischen den Menschen und Gott war, diese Beziehung muss noch mehr wachsen.
Ich habe eine Sache, die ich mir vorstelle.
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன கோரை இருந்தது, என்ன தேவை இருந்தது. ஆகவே நான் அடிச்சு சொல்லுவேன், ஆதாமும் ஏவாளும் ஆண்டவட்டத்தில் ஆண்டவட்ட உறவாடைக்குல எந்த தேவையும் கேட்டிருக்கவே மாட்டாங்க. கேட்டிருக்கிறதுக்கு அவசியம் இல்லை, எவ்ரி திங் இஸ் அவைலபிள். அவங்க எல்லாம் இருக்கு. ஆண்டவட்டத்தை போய் என்ன, ஆண்டவரே அதை தாருங்க, ஆண்டவரே எனக்கு இதை தாருங்க, ஆண்டவரே அது எனக்கு பிரச்சனையா இருக்கு, ஆனா வியாதியா இருக்கு அப்படின்னா சொல்லியிருப்பாங்களா? இல்ல, அப்படி ஒன்றுமே அவங்களுக்கு இல்ல. அவர்கள் தேவனோடு உறவாடினார்கள். அந்த உறவை தேடித்தான், அந்த அக்கியத்தை தேடித்தான் பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் அவரும் இறங்கி வந்தார். அவருக்கும் இந்த அக்கியம் குஷியா இருந்திருக்கு பாருங்க, அவருக்கும் இந்த அக்கியம் பொறுப்புமா இருந்து ஆகதான் அங்கு இருந்து இறங்கி வந்தாரு. தேவன் தோட்டத்தில் தேடி அவர்களோட அக்கியத்தை காத்துக்கொள். இந்த அக்கியத்தை தான் நீ என்னானே காக்கணும் என்று தேவன் இன்றைக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுகிறார். ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங். காட் நோஸ் எவரிதிங்.
Diese Beziehung in Eden war folgendermaßen, denn Adam und Eva, die brauchen nichts, also die haben keine Bitte an den Herrn gerichtet, was das, was sie brauchen, das, was ihnen mangelte, nein, die hatten einfach alles, was ihr Herz begehrte, alles, was sie gebraucht haben, alles war da, also mussten sie nichts nach dem Herrn fragen, aber die haben mit Jesus wirklich einen Dialog geführt, die haben wirklich miteinander geredet, die hatten miteinander Gemeinschaft gehabt und sogar Gott hatte diese Beziehung gefallen, denn er kam immer, wenn es an dem Tag immer kühl war, kam er runter und er ist zu den Menschen gegangen und hat wirklich Gemeinschaft mit ihnen gehabt.
So, எப்படி சொல்லிட்டே போகலாம், இது எப்படி நேரம் போகிறது, யோசிக்க போறாரு, கவனிப்பாத்திரத்தை அபிஷேகத்தை பெற்ற அவருடைய செப்பு வாழ்க்கை மாறி இருக்குது பாரு.
நம்மால் Zusammenfassung, nachdem sie die Salbung des Heiligen Geistes empfangen hatten, die Apostel veränderte sich deren Gebetsleben.
அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போய் கிடக்கிறத கவனிச்சு தயவு செய்து தேவ சபத்துல உட்கார். அம்மா தங்கச்சி ஐயா பாரு தம்பி பாரு, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனோடு உறவாட கற்றுக்கோ. அதை விட இன்பமான நேரம் இந்த உலகத்தில் வேறு எங்க நீ காண போற? எதை போய் அனுபவிச்சாலும், எதை எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயண்டு பாதர் பாடினது எவ்வளவு. இங்கெல்லாம் பறக்கிறோம், ஊர்லாம் பறக்குது, சைட் வருகுது, இப்ப எல்லாம் பிளான் போட்டிருப்பீங்க, போங்க பரவுங்க, நான் சொல்லல, ஆனா சொல்றேன் அதெல்லாம் நீங்க காணும் வரைக்கும் தான் அந்த இன்பமும் சந்தோஷம். ஆனா தேவ சமூகமும் நம்ம தேவ சமூகத்துல உட்காரும் பொழுது நம்முடைய மாமிசத்துக்கு இல்ல, நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவி கத்தருக்குள் கழிக்கிறது. அவருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். நான் பார்க்கிற காட்சிகள் என் ஆத்மாவை கழிவுற வைக்காது, ஒருவேளை என் மாமிசத்துல சந்தோஷத்தை தரல. ஆனா தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுதோ என் ஆத்மா கத்தருக்குள்ளே கழிகுறது. எது முக்கியம்? டிசைட் யோசன்.
Daher müssen wir auch Kinder sein, die lernen zu beten, denn nur durch das Gebet kann wirklich dein geistlicher Mensch eine Freude erlangen. Denn wenn du nicht betest, dein geistliches Leben kann nämlich wie ein ausgetrocknetes Land sein und du brauchst immer wieder diesen Heiligen Geist, der wirklich wie ein Regen in dein Leben ausgegossen wird und nur er kann dich wirklich dahin führen, wo du hingehen sollst. Und daher lass uns so sein, denn alles, was wir sehen, alles, was wir erleben, das ist alles vergänglich, aber das Unvergängliche ist unser Geist, denn der wird immer bestehen bleiben und genau das ist auch wichtig. Und deswegen klau nicht die Zeit, die du mit dem Herrn verbringen solltest, sondern gib ihm die Zeit, habe Gemeinschaft mit Gott und habe immer wieder diesen Dialog mit ihm, führe es mit ihm, verändere dein Gebetsleben.
எனக்கு தெரிந்த வரை அல்லது நான் சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும் வரைக்கும் அபிஷேகம் என்றது ஒரு கதை. நிரப்புதல் என்றது தொடர்றதாக ஆவியானவர் ஒரு தடவை என் மேல வருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். இப்போது நான் செய்ய வேண்டியதோ தொடர்ந்து அந்த ஆவியான என்ன நிரப்பப்பட்ட ஆட்டோட சம்பவத்திலே அமர். Listen to what I am saying. See the difference. Deva sabodhane ukkarndu nam deva aviyana darappapadam kattara daapathu bayapadaat.
So es ist wichtig, dass wir mit dem Heiligen Geist immer wieder aufs Neue erfüllt werden. Es ist kein Einmalerlebnis, sondern es ist ein laufender Prozess, der wirklich jedes Mal immer wieder aufs Neue durchgeführt werden muss, immer wieder erfüllt mit dem Heiligen Geist.
Pogottum. Adutthadaga aithavathu kaaryam seekiram povom. சோ அபிஷேகத்துக்கு பிற்பாடு பேதைகளையும் பேச்சாளர்களாக மாற்றும் அல்லது ஆவியோட அபிஷேகம் அல்லது பேதைகளை பேச வைக்கும் ஆவியனுடைய ஞானஸ்தானம்.
சோ நம்பர் 5, die Salbung des Heiligen Geistes macht sogar unmündige Menschen zu großen Rednern.
நன்றா கவனிங்க. பேதர் யோவான் எல்லாம் படிப்பறிவில்லாதவர்கள்.
So, ihr müsst eins bedenken, denn Johannes und Petrus, das waren Leute, die waren nicht sehr gebildet. Das waren ganz normale Fischer.
So, Fischer
zu werden, braucht man keine großen Bildung zu haben oder Abschlüsse zu haben.
Denn
die meisten von den Aposteln, die waren wirklich, die waren weder, also gar nicht gebildet.
Aber die படிப்பறிவில்லாத அப்போஸ்தலர்கள் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு பேதுரு செஞ்ச பிரசங்கத்தை நாம் பார்க்கிற படிக்கும் பொழுது என் கண்கள் அகல பெறுகிறது. இப்படிப்பட்ட ஞானம், இந்த வாக்குவன்மை, இந்த பேச்சுவன்மை எங்கே இருந்து வந்தது? இவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் தான் அதற்கு அடிப்படை காரணம்
என்று வேறுபட்டேன். Zustande kam. Und ich sage euch, es ist die Salbung des Heiligen Geistes, dass diese unmündigen Menschen, die weder gebildet waren noch Abschlüsse hatten, zu großen Rednern für Gott gemacht hat. Die Salbung des Heiligen Geistes kann auch den Unmündigen zu einem großen Redner machen. So, das, was wir brauchen, ist, dass der Heilige Geist, der muss uns noch mehr erfüllen. Wir müssen warten.
ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது, நான் சொல்ல
விரும்புறேன்.
1980 நினைக்கிறேன், அந்த நாட்களிலே நம்ம நாட்டில் முக்கியமாக ஒரு எலெக்ஷன் நடந்தது. அந்த ஆண்டு சரியா மறந்துடு. அந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான அரசியல் கட்சி, அதுல பிரபலமான பேச்சாளர்களாக இருந்தார்கள். அப்ப நான் டீனேஜாக இருந்தேன். அவர்கள் பேசுகிற விதம் என்ன, ரொம்ப கவரம். அழகு தமிழ்ல அடுக்கு மொழியில அழகாக பேசுவார். ஐந்தபொழு செந்தபொழு சேர்ந்து விளையாடுபவர்கள் டாபிலே அழகாக பேசுவார். நான் மேடைக்கு கிட்ட போயிருந்தேன். ஆவணப்படி உண்மையப்படியே சொல்ற ஆடம். நான் கடைசியில் யோசிப்பேன், எப்படி இவங்க பேசுறாங்க? இதெல்லாம் மூச்சு விடாம பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க. அப்ப எனக்கு யாரும் எப்படி இவங்க பேசுறாங்கன்னு சொல்லி அப்படியா? 1991 பொண்ணில நடந்த ஒரு சூசை கூட்டத்தில் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும். அந்த நேரத்தில் நகர நகரமாக சூசை கூட்டம் வச்சேன். பொண்ணில வச்ச நிறைய ஆட்கள் அந்த கூட்டத்தை வந்திருந்த அப்பதான். அதுல எந்த நபர், எந்த அரசியல்வாதி, பிரபல அரசியல்வாதி பேச நான் போய் ஆவடி கேட்டுட்டு இருந்தேனோ, அதே அரசியல்வாதி அவர் அந்த கூட்டத்தில் வந்திருந்தாரு. இப்ப நான் பார்த்தேன், அன்றைக்கு அவர் பேச நான் ஆவண்டி கேட்டிருந்தேன், இன்றைக்கு நான் பேசுற நீ கேளு உட்கார்ந்து. அவர் பெரிய அரசியல்வாதி, பெரிய அறிவாளி. ஆனா அவர் அரசியல் பேசுறாரு, நானும் ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசுறேன். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, பேதைகளை பேச்சாளராக மாற்ற உள்ளது தேவ ஆவியே நமக்கு அபிஷேகத்துடன்.
So circa 900, ich denke es war 1980, da fanden Wahlen statt in Sri Lanka, und da war ich noch ein Jugendlicher, und da gab es eine Partei, und da war ein Politiker, der hatte wirklich eine große Rede gehalten, und ich stand da wirklich vor der Bühne und habe wirklich meine Augen aufgemacht. Ich war erstaunt, dass dieser Mann wirklich so gut reden konnte. Er hat wirklich die ganze Menge wirklich an sich gezogen. Er hatte was Attraktives und durch seine Rede gehabt, ja. Aber 1991, es war vorbei, und hier in Bonn haben wir wirklich Städte für Städte hier evangelisiert gehabt. Und genau in dieser Menge war dieser Politiker, bei dem ich damals zugehört hatte, war jetzt auf einmal unter der Menge da und hörte jetzt auf einmal mir zu, das, was ich gesagt habe. Nur ich sage, er hat Politik geredet, ich habe aber die Wahrheit geredet, und zwar die Wahrheit über Jesus Christus. Deswegen sage ich euch, selbst die unmündigen Menschen, ja, die Salbung des Heiligen Geistes kann sogar die unmündigsten Menschen zu großen Rednern wachsen lassen.
So,
es gibt noch viele Dinge, die noch zu erwähnen sind, aber ich möchte hiermit das Ganze beenden. Aber die Quintessenz, was ich damit sagen will, ist, der Heilige Geist, die Salbung des Heiligen Geistes ist sehr elementar und essentiell in unserem Leben. Und zwar kein Einmalprozess und Einmalerlebnis, sondern es ist ein laufender Prozess, der jeden Tag sich ereignen muss. Das heißt, jeden Tag mit dem Geist Gottes erfüllt
wird.
Wir können lesen, dass das Leben der Apostel nach der Salbung mit dem Heiligen Geist wirklich komplett sich verändert hatte. Und auch wir haben denselben Heiligen Geist empfangen. Derselbe Heilige Geist, der in den Aposteln war, lebt auch in uns. Der Heilige Geist, der die Apostel geleitet hat, leitet auch uns. Lasst uns fortgehen, also fortlaufen mit dem Heiligen Geist. Und lasst uns Zeuge sein für Jesus Christus. Gelobt sei der Herr. Lasst uns aufstehen.